நல்லார்துளும் வெண்ணெய் நல்லார்துளும் வெண்ணெய் நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது வந்திப்பாம் வாழ்த்தி மகிழ்வேவரும் புறம் ஏனம் எய்த கானேவரும் புறம் ஏனம்
அருட்கடலாகிய பாரகுஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற பகுதியிலே சாதகன் இலக்கணம் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். மனித பிறவியிலே ஒரு சமயத்திலே சேருவது உயர்ந்தது. அப்படிப்பட்ட சமயங்களிலும் சைவ சமயத்திலே சேருவது மிக உயர்ந்தது. சைவ சமயத்தில் சேர்ந்து சைவ சமய நெறியில நிற்பது மிக உயர்ந்தது. சைவ சமய நெறியில நின்று சைவ நூல்களை கற்று அதன் மூலமாக சரியகிரிய யோக நெறிகளிலே நன்றாக பயின்றால் சிவஞானம் சிவயோகம் சிவலோகம் இவைகள் எளிதாக கிடைத்துவிடும். ஏதாவது ஒரு ஆதாயத்தை கருதித்தான் உலகத்திலே எல்லாரும் தொழில் பண்ணுவார்கள். ஆதாயத்தை கருதாமல் யாரும் தொழில் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட முறையிலே இந்த சரியகிரிய யோகம் என்பதையும் நம்முடைய நூலிலே தொழில் என்றுதான் சொல்லப்படும். சரிய தொழில், கிரியை தொழில், யோக தொழில், ஞான தொழில். அப்படிப்பட்ட இந்த தொழிலே என்ன ஆதாயம் கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் என்பதைத்தான் எல்லாரும் நினைப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள். இப்படி இந்த சரியகிரிய யோகம் பயிடுவதற்கு சாதகமாக அடிப்படையாக இருப்பதுதான் தீட்சை முறை. நீச்சை இல்லையானால் பெரிய கிரிய யோகங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சமய நீச்சையை பெற்று சரியை செய்து, அதற்கு மேலே விசேட நீச்சையை பெற்று கிரியையை செய்து, அதற்கு மேலே நிர்வாண நீச்சையை பெற்று யோகத்தை செய்து, அப்படி சரிகிரிய யோகங்கள் முற்றிய பிறகு ஞானம் தானே வந்துடும். சமயக்கு சரியையும் விசேட நீச்சைக்கு கிரியையும் நிர்வாண நீச்சைக்கு யோகமும் அதற்கு முதலாக கருதப்படும். அப்படி சமய நீச்சையை பெற்று சரிய பணியை செய்யவில்லையானால் தீச்சையினாலே பலன் இல்லை. விசேட நீச்சையை பெற்று கிரியை பணியை செய்யவில்லையானால் தீச்சையினாலே பலன் இல்லை. நிர்வாண நீச்சையை பெற்று யோகத்தை பயிலவில்லையானால் தீச்சையினாலே பலன் இல்லை. அதனாலே சமய விசேட நிர்வாணமாகிய தீட்சைகளை சிவாகம விதிப்படி நல்ல சிவஞானம் உள்ள அனுபவம் உள்ள ஞானதீசிகளிடத்திலே ஒருவனுக்கு அந்த தீட்சை கிடைத்து விட்டால் அவன் உயர்ந்த பலனை கட்டாயம் பெற்று விடுவான். அந்த ஞானதீசிகளும் அந்த முறைகளும் அமைவதற்கு கிடைப்பதற்கு பெருகின்றவன் முன்ன பிரிவுகளிலே தவத்தை பண்ணியிருக்கவன் முன்ன பிரிவுகளை பண்ணியிருந்தானால் அது கிடைக்கும். முன்னை நன்றாக முயல்ந்தவன் செய்கிறார், பின்னே நின்று என்னை பிறவி பெறுவது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நல்ல பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்பார் திருமூலர். முன்னை நன்றாக முயல்தவன் செய்கிறார், பின்னே நின்று என்னையை பரவி வருவது, இவர் என்ன பரவியை பரப்போகிறான், நான் போய்விடுவான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமா என்பது திருமூலர். அப்படி வீச்சை முறையிலே வந்தால்தான் இந்த சரியகிரிய யோகங்களுக்கு அவன் அதிகாரி ஆவான். வீச்சை முறையில வரவில்லையானால் அவன் மனம் போன போக்கிலே சென்று அவன் செய்கிறதை எல்லாம் அவன் யோகம் என்றும் தவம் என்றும் ஜவம் என்றும் செய்து கொண்டிருப்பான். அவன் இன்னும் பல பிறவிகள் எடுத்து அப்புறம் இங்கே வந்து அதன் பிறகு பெற்று அப்புறம் போவாமுட்டி. இப்ப நான் வந்துட்டான், எங்க வந்துட்டான், முடிந்த முடிவாயிருக்கிற சித்தாந்த சிவத்துக்கு வந்து சமய விஷயிட நிர்வாண திட்டங்களை பெற்று சரியகிரிய யோகங்களை செய்யறதுக்கு வந்துட்டோம். இதற்கு நம்மை ஆளாக்கி விட்டு விட்டான். ஆளாக்கி விடுதல், ஆளாக்கி விடுதல், இந்த தொழிலுக்கு அவனை தகுதி உடையவனாக ஆக்கி விடுதல், அதான் ஆளாக்கி விடுதல். இந்த தொழிலுக்கு தகுதி உடையவனாக அவனை பயில் விட்டு பழக்கி அதிலே விட்டு விடுதல். அப்படி விட்டு விட்டான்னா அவன் விடமாட்டான், இவனும் விடமாட்டான். விட்டு விட்டான்னா அவன் விடமாட்டான், இவன் விடமாட்டான். விளங்குதா? அப்படி விட்டு விட்டான், அதை விட்டு விடாமல் செய்ய வேணும். விட்டு விட்டான், இங்க விட்டு விட்டான், அவனுக்கு பணி செய்கின்ற அந்த நெறியிலே விட்டு விட்டான், ஆளாக்கி விட்டு விட்டான். அப்படி விட்டு விட்டான் என்றால் விடாமல் செய்ய வேணும். விடாமல் செய்தால் அவன் விடமாட்டான், அவனை இவன் விடமாட்டான். அவனை இவன் விடாது, இவரை அவன் விடாது என்பது சித்தியார். ஆகையினாலே புறம் போகன் புறம் போகல் விட்டேனே என்பார் மாணிக்கவாசகர். நானும் புறத்திலே போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். யார் சொல்லுவா அப்படி? நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன். புறம் போகேன் மாணிக்கவாசகர், புறம் போகல் விட்டேன், உன்னை புறத்திலே போக விட மாட்டேன். எங்களும் தருவது இனி பிடித்தேன், எங்களும் தருவது இனி. இது மாதிரி வாக்கியங்களை எங்கேயும் பார்க்க முடியாது. அதனாலதான் திருவாசகத்தை தனிச்சிறப்பு. ஆகையினாலே அப்படி அந்த தீட்சை நெறியிலே நின்று சிவப்பணியா இருக்கின்ற சரியகிரிய யோகங்களை நன்றாக செய்து விட்டானால் அவனுக்கு முத்திப்பேறு சிவப்பேறு தானே கிடைத்து விடும், தானே கிடைத்து. உனக்கு சாங்சனாய்ச்சினை வந்து வாங்கிக்கும் என்றார் போல. ஆகவே அப்படிப்பட்ட அதுவே அந்த பணிகளையும் அந்த நெறிகளையும் அந்த முறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற ஞான நூல்களை நன்றாக பயில்வது கேட்பது. இது பயில்வது கேட்பது இல்லையானால் அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் கெட்டு போய்விடுவார். சீச்சை பெற்றும் கெட்டு போய்விடுவார், சீச்சை பெற்றும் கெட்டு போய்விடுவார். இந்த அருமை பெருமை தெரியவில்லையானால் இந்த அருமை பெருமை தெரியவில்லையானால் அதில் நிலைத்து நிற்க மாட்டான். நிறைத்து நிற்காத போது விட்டு விடுவார். விட்டு விட்டான் ஒரு பிரயோசனம் கேட்டு விடுவார். விட்டு விட்டானால் கெட்டு விடுவார். ஆகையினாலே இந்த அருவ உரிமை தெரிவதற்காகத்தான் இந்த நூலை பயிர்வு. கடைசி வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். தாகும் வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். உபே சாமிநாதர், டாக்டர் உபே சாமிநாதர் மேல மாடியிலே பிரசங்கம், மாடியில பிரசங்கத்துக்காக ஒருத்தன் அந்த ஏவலால் கூட்டிகிட்டு போனான். அங்க இருக்கிற ஒரு செயலாளர் அவரை கூட்டிகிட்டு போனான் மேல மாடியில. படியில ஏறி அல்லவா மாடியிலுக்கு போகணும். போகும்போது அவன் இவர் பெரிய வயசு தமிழ் தாத்தா, அவர் இல்ல தமிழ் இருக்காது. அப்படிப்பட்டவர் மகாவித்வான் மீனாச்சுந்தர் மொழியுடைய சிஷியர், மீனாச்சுந்தர் மொழி சிஷியர். அது சாமிநாதர் தான், சாமிநாதன் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு பெரிய உபகாரம் பண்ணினார் செயலாளர் கூடவே வந்து. இன்னும் படி படி படின்னு என்ன சொன்னாரு, படி 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 என்று. அது போல ஆயுள் வரையிலும் படித்து படித்து முடிச்சாச்சா, கேட்டு முடிச்சாச்சா. அதனாலே ஞான நூல்களை படித்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் இவனுடைய மனம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு போய்விடும். மனம் என்பது ஒரு குதிரை, மனம் என்பது ஒரு குரங்கு, மனம் என்பது ஒரு பேய், அது இஷ்டம் போல போகும். தாவும் பிடிச்சுக்கும் ஓடும், குரங்கு தாவும் பேய் பிடிச்சுக்கும், பிடிச்சதை விடாது விடாது ஓடும் குதிரை ஓடும். ஆகையினாலே இப்படி தாவாமல் பிடிக்காமல் ஓடாமல் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் ஞானாசிரியருடைய அறவுரையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஞானாசிரியர்கள் அருளாளர்கள் சொல்லுகின்ற அறவுரையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த அம்மாவிலே அதெல்லாம் பதிவாகிவிடும். புரிந்தோ புரியாமலோ கேட்கறோம்னு வச்சுக்க எல்லாம் பதிவாகிவிடும். அது இப்பறவையிலேயே ஞானத்தை கொடுத்து விடும், அல்லது அடுத்த வரவியில கட்டாயம் கொடுத்தே விடும், கொடுக்காமல் போகாது. ஆகவே அப்படிப்பட்ட முறைகளிலே சமய நெறி, சமய நெறி, சைவ சமய நெறி, அந்த நெறியிலே சமயம் விசேட நிர்வாண திச்சைகளை பெறுவது ஆச்சரியம். திச்சை என்று தெரிந்து பெற்றது பலவல்ல ஆச்சரியம் தான். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் தீட்சைன்னு? இந்த பகுதியில யாராக்கோ தெரியுமா, ஆச்சரியம்னு தெரியுமா? அதனாலே சமயம் தெரிந்து அதற்கு மேலே அந்த சமயத்துல உயர்ந்த சமயம் தெரிந்து, அந்த சமயத்துல ஆச்சாரியம் தெரிந்து, அந்த ஆச்சாரியன் மூலமாக தீட்சையை பெற்றுக்கொள்ள வேணும் என்கின்ற உண்மை தெரிந்து, அதை பெற்று உருப்படி அந்த நெறியில நிற்கிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய எவரெஸ்டில் ஏறியது போல சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த அளவுக்கு வந்துட்டோம். அதனால நம்ம கெட்டிக்காரர்கள் தான் சொல்லுவோம், நம்ம சதுரர்கள், சதுரர் ஆறுகோரோ சதுரங்கிறார் அல்லவா, அது போல நாம் சதுரரை தவிர வந்து இழைத்தவர்கள் அல்ல, கெட்டிக்காரர் கெட்டிக்காரர். அதுல என்ன சந்தேகம், எத்தனையோ சமயங்களை தாண்டி வந்துட்டோம், எத்தனையோ நமக்கு எதிர்ப்புகள் இருக்கெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், சமுதாயத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், சொந்தக்காரனை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோம். அவனை பொருட்படுத்திருந்தோமானால், படுத்தினோமானால் கட்டாயம் நழுவிடுவோம், இங்க வரவே விட மாட்டான், வந்தவனை நிக்க விட மாட்டான், விளங்குதா? அதனால நாம கிட்டிக்காது. ஆகவே இப்படிப்பட்ட முறையிலே அந்த சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமயி புத்திரர் என்று பெயர். சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமயி புத்திரர், அப்பதான் சமயத்துல புகுந்து இருக்கிறான். அதனால சமய புத்திரர். அவன் சமயம் போல அனுஷ்டானம் பண்ணுவான், சமயம் போல நடந்துக்குவான், சமய தீட்சை நினைப்ப சமயம் போல செய்வான். இருக்கிறாங்களே அடுத்தார் போல விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரர், சாமானியம், சாமானியமான புத்திரர், விசேடமா சாமான்யம் வேறு, விசேடம் வேறு. சாமானியர்க்கியம் விசேடாரிக்கம் சொல்றோம் அல்லவா, சாமானியர்க்கியம் விசேட, சாமானியர்க்கியம் பரிவார தேவதைகளுக்கு, அம்பாள் முதலாக சாமானி இருக்கும், விசேடம் இருக்கும் சுவாமிக்கு மாத்திரம். அது பாட்டிய ஆகமன அறிக்கைய அது மூணு நாலு வச்சு நாலு கிண்ணம் வச்சு செய்யணும். அது ரெண்டு கிண்ணத்துல வச்சு கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு கிண்ணத்துல வச்சு செய்ய முடியாம இருக்கு. சாமானிய இருக்க ஒன்று விசேட அம்பாள் விநாயகர் மற்ற பரிவார சுப்பிரமணியம் எல்லாருக்கும் சாமானிய இருக்கும். விசேட அறிக்கையும் சௌரவனுக்கு மாத்திரம், சிவரம் மாத்திரம் பஞ்சப்பிரமந்திரங்களால அர்ச்சித்து விசேட அறிக்கையத்தை சுவாமிக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துவது. அதுபோல சாமானிய புத்திரர் விசேடதீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரன், அதற்கு மேல் நிர்வாணதீட்சை பெற்றவன் தான் விசேட புத்திரன். நிர்வாணதீட்சை பெற்ற தான் விசேடமான புத்திரன், மிக நல்ல புத்திரன், மிக நல்லவர், நல்லவர், மிக நல்லவர் என்று அர்த்தம். நல்லவர், மிக நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் என்பது போல. அதனால விசேட தீட்சையில தான் அந்த அத்துவாசுத்தி, இதை நிர்வாணத்தில் தான் அந்த அத்துவாசுத்தி எல்லாம் வந்து அவனுக்கு பரவி இருக்கிற நெறிகளை எல்லாம் செய்ய முடியும் ஆச்சாரியன். அதனால அந்த தீட்சையை பெற்றவன் கட்டிக்கார, அந்த தீட்சையை பெற்றவனுடைய அருமை தெரியணும், அந்த அருமை தெரியதான் அந்த நூலை படிக்கிறது கேட்கணும். ஆகவே அந்த புத்திரனுக்கு, அந்த நிர்வாணத்தை பெற்றவனுக்கு விசேட புத்திரன் என்றும் பெயர், சாதகன் என்றும் பெயர், சாதகன் என்றும் பெயர். சாதகன் என்று சொன்னால் சாதன வேதியிலே சொல்லப்பட்டபடி சாதிப்பவன், சாதனத்தை சாதிப்பவன். சாதனம் என்று சொன்னால் விளங்குதா, சாதனம் என்றால் செய்கை, சாதனம் என்றால் செய்கை, செய்கைக்கு பயன் கிடைப்பதான் பயன், பயணியல் சொல்லுவார். பரமாணவியல், இலக்கணவியல், சாதனவியல், பயணியல் என்று நான்கு இயல் சிவஞான புரத்துல, பரமாணவியல், இலக்கணவியல், சாதனவியல், பயணியல், கடைசியா பயணிகள். இந்த வேலைக்கு என்ன லாபம், சாதனம் என்றால் வேலை, சாதிப்பது, சாதிப்பது, சாதிச்சுட்டான் அந்த காரியத்தை சாதித்து விட்டான். அந்த அவன் சாதிப்பதனாலே இவன் முத்திக்கு அடுத்தாப்புல போறதுனாலதான் அவன் சாதகன் உண்டு. அப்படிப்பட்ட சாதகனுடைய இலக்கணம் ஏழு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படி சொல்றாருன்னா, தரித்து சமய விசேட நிர்வாணம் தெரித்தபடி நித்தியமும் செய்து. சமயம் விசேட நிர்வாணம் தரித்து, சமயம் விசேட நிர்வாணம் என்னும் மூன்று தீட்சியையும் பெற்று நித்திய கர்மத்தையும் நைமித்திய கர்மத்தையும் சிவாகம் விதித்தபடி பண்ணி. ஐயா மூன்று தீட்சைகளையும் பெற்று, மூன்று தீட்சைகளை பெற்றவன் மூன்று வேளையும் அனுஷ்டானம் பண்ண வேணும், மூன்று வேளையும் அனுஷ்டானம் பண்ண வேணும், பூஷை தப ஜபங்களை குறைவில்லாமல் இயன்றவரையில் நன்றாக செய்ய வேணும். அதற்கு மேலே முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக ஜபிக்க வேணும். முத்தி பஞ்சாக்கரம் ஜபிக்கிறதா யோக நிலையை நிர்வாண தீட்சையில் உபதேசிக்கிறதா முத்தி பஞ்சாச்சரம் பேர். சமய தீட்சையில் உபதேசிக்கிறது தூல பஞ்சாச்சரம், விசேட தீட்சையில் உபதேசிக்கிறது சூக்கு பஞ்சாச்சரம், வந்து நிர்வாண தீட்சையில் உபதேசிக்கிறது முத்தி பஞ்சாச்சரம். அது இருதலை மாணிக்கம் சொல்றது, முத்தி பஞ்சாச்சரத்தை இருதலை மாணிக்கம் என்று சொல்லுவது. அதனாலே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய், முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கன் இருக்கு என்பது திருவாசகம். அதனாலே அப்படிப்பட்ட முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக பெற்று முறையாக தெவிக்கிறான் என்று சொன்னால் அது தர்றது முத்தி தேர்ந்தரும், அது தர்றது என்ன தரும், முத்தியை தான் தரும். அது எது தருமோ அதைத்தான் தரும். இப்ப தென்னை மரம் என்ன தரும், புளியங்காயா தரும், தென்னை மரம் என்ன பதரும், தேங்காய் தான் தரும். அதுக்கு தண்ணி ஊத்தினீங்கன்னா என்ன கொடுக்கும், தேங்காயா கொடுக்கும், அது புளிய மிஞ்ச தராது. எதனாலே அதை தெவித்தால் அதுதான் கிடைக்கும். அப்படி நிர்வாண தீட்சையை பெற்று நித்தியமும் செய்து, நித்தியம் என்கிறது தினந்தோறும் செய்கின்ற அனுஷ்டானம் பூசை யாகம் முதலான காரியங்கள். அது போல நைமித்தியங்கிறது விசேட நாள்களிலே விசேடமாக பூசை ஜபதமங்களை செய்வது நித்திய நைமித்தியம் என்று பெயர். இதை வந்து என்ன சொல்றாருன்னா, சித்தி விரும்பி செய்து காமியமும் செய்து என்றால் பத்தியனார் சென்று பணிந்து மூலக சித்திகளையும் விரும்பி காமிய கர்மத்தையும் பண்ணி ஆச்சாரியருடைய திருவடிகளை அன்பினோடு போய் வணங்கி. அதாவது சித்திகள் மூன்றுன்னு இதுல பிரிக்கிறார். அது எப்படின்னு கேட்டா, சித்தி மூன்றாவன உத்தமோத்தம சித்தி, உத்தம சித்தி, கனிஷ்ட சித்தி என்பனவா. சித்தின்னு இப்ப சிவ தர்மோத்தரத்துல வந்து சொன்னவா, அதனுடைய சாயல் தான் இதுவும், அதுவும் இதுவும் ஒன்றுதான். அதனால சித்தியை விரும்பி செய்தல் அது வித்தியேஸ்வரராதலும் உருத்திரராதலும் பரம விஷ்ணு முதலிய தேவர்களாதலும் உத்தமோத்தம சித்தி. அந்த சித்தியிலே யாரு வித்தியேஸ்வரர் உருத்திரர் பரம விஷ்ணு முதலான தேவர்களாக ஆவதற்காக செய்கின்றது உத்தமோத்தம சித்தி. அந்த தமசபங்களை அப்படி நினைத்து செய்வது உத்தமோத்தம சித்தி. தேவர்களுக்கு ஒப்பாய சரீரத்தை எடுத்து ஆகாச கவனம் பண்ணி அங்குள்ள போகங்களை புசித்து திரும்பி வருதல் உத்தம சித்தி. இப்படி தேவர்களுக்கு ஒப்பாய சரீரத்தை எடுத்து அந்த சித்தியினால தமசபங்களால நினைத்த தேகத்தை எடுத்துக்கொண்டோம். நினைத்த தேகத்தை தேவர்களை போல சரீரத்தை எடுத்துக்கிறோம். இப்ப தேவர்கள்லாம் நடக்கிறது இல்லையில, எல்லாம் டாடா சிமாவில் தான் போறான். தேவர்கள்லாம் நடக்கிறதே கிடையாது, எல்லாம் பிள்ளையன் தான் பறந்துதான் போறான். எல்லாம் பிள்ளையன் தான், புரியுதா? ஆகாசமா இருக்கும், ககனமா இருக்கும். அப்படி தேவர்களுக்கு ஒப்பாகி சரீரத்தை எடுத்து ஆகாச கவனம் பண்ணி அங்குள்ள போகங்களை புசித்து திரும்பி வருதல் உத்தம சித்தி. பிளத்துவாரத்தினாலே பாதாளத்தில் பிரவேசித்து அங்குள்ள போகங்களை புசித்து திரும்புதல் கனிட்ட சித்தி. வருங்கிறார் பெருவாரத்தை வச்சு முறையா அதெல்லாம் பண்ணினா, அதெல்லாம் விரும்பி அப்படி பண்ணினா வருங்கிறார். எங்க நமக்கு இங்க இருக்கிற கஷ்டங்களை தீர்த்தாலே போதும்னா அதுக்கு சாமி கூடுகிட்டு கிடக்கிறேன். இந்த சித்தி எல்லாம் எங்க நினைக்க போக நேரம், இந்த சிரமம் தீர்ந்தா போதும், இந்த சிரமம் தீர்ந்தா போதும், இந்த சிரமம் தீர்ந்தா போதும் அப்படித்தானே அதிகம் போயிட்டோம். அப்படி சொல்லும் அப்படி அப்படி பண்ணிட்டு இருக்கிற எங்க போய் சித்தி மேல போய் இதையே அவர் தீர்த்து வைக்க மாட்டேங்கிறார். இதையே அவரு தான் வினதிக்கிறவர்னு பேரு காலமேகப்பல வருவானாரு. இவர் வைத்தியநாதர் வினதி இருப்பார் இல்லவா, தீராதவனை ஏற்றிருக்கிறவர் இல்லவா வைத்தியநாதர் சிவபெருமான். என்னத்தை போய் இவர் தீர்த்தாருனாரு, இவர் போய் என்னத்தை போய் தீர்த்து விட்டாரு, அவருக்கு வந்ததே தீர்த்துக்க முடியலனாரு. ஆமாண்ணா அப்படி சொல்லி விட்டாரு. வாதக்காலான் தமக்கு, வாதக்காலா தமக்கு, அவருக்கு வாதக்கால சிவபெருமானது தெரியாது உங்களுக்கு. அப்படி இருங்க பேசாம சொல்லிவிடாது. வாதக்காரான் தமக்கு, மைத்துனருக்கு நீரிழிவா, மகாவிஷ்ணுக்கு நீரிழிவு, போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு, போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு. ஓதக்கள் வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரார், எந்த வினை தீர்ப்பார் இவர்? வாதக்காரான் தமக்கு நடனம் தமக்கு மைத்துனருக்கு நீரிழி, மைத்துனருக்கு நீரிழி போத பெருவயிராம் பிள்ளையா இருக்கு. பிள்ளைக்கு மகோதரம் இருக்கு, மகோதரம். மகோதரம் புரியுதா? மகாவுதரம். மகாவுதரம் பெரிய உதரம், உதரம் என்றால் வயிறு. போத பெருவயிரம் பிள்ளை இருக்கு, போதக்கு வந்த வினதிற்க வகையறியார் வேலூரார். அவருக்கு வாதக்காலு, மைத்தனதுக்கு நீரு, பிள்ளையருக்கு பெருவயிறு. இதையே தீர்க்க முடியல, இவர் என்னத்தை மற்றவர்களுக்கு தீர்த்து கூடாது போய் என்று சுவையா பாடினார். அது சுவையா அப்படி பாடணும், பொருள் வேறு. ஆகையினாலே இப்படி வினைகளை இருக்கின்ற துன்பங்களை, உலகியல் துன்பங்களை தீர்க்கவே முடியாமல் மனிதன் திண்டாடுகிறார். அதனாலே இப்படி இருந்தாலும் இதற்கிடையில நமக்கு என்ன எங்க இருக்க வேண்டும் என்றால் திருவடி பேர் கிடைக்கணும், திருவுரு கிடைக்கணும், திருவுரு கிடைக்கணும், அதுலதான் என்ன இருக்கணும். இருக்குதா இருக்குதா? இவன் கஷ்டம் இல்லாம இருக்கிறான். ஆனா நம்ம பார்த்தா அடுத்து என்ன சொல்றான்னா, அட போய்யா சாமி கும்பிட்டு கூட கஷ்டத்தடையில கும்பிடாதவன் நல்லா இருக்கா அப்படின்னு லெகுவா சொல்லிவிடுறேன். கும்பிடாதவன் தான் என்கிட்ட தினந்தோறும் பல பேர் வர, அவன் படுற கஷ்டத்தை கேட்டு சகிக்க முடியும். காட்டேரி மோட்டேரி கும்பிடுறவன் படாத பாடுபடுறான். நீ மறைகிட்ட கூட சொன்னேன், சாயங்காலம் சிவான்னு சொல்லி அறியாது அவன் படுற பாடு சொல்லி உங்களுக்குத. ஆகையினாலே இப்படி சித்திகளும் இச்சித்திகள் உலகரார் காணப்படாதனவும் காணப்படுபனவனவும் பரமெனவும் அபரமனவும் வருமெனவும் உணர்க. இவைகளை இங்கு விரித்துரைக்கி பெருகும். காமிய கர்மமாவது பும்ரூபம் ஸ்ரீ ரூபம் ஸ்ரீ பும்ரூபம் என்னும் மூவித தேவதைகளையும் ஜபதர்ப்பண பூசைகளினால சாநித்தியம் பண்ணி கொண்டு அவ்வாறே நாள்தோறு அனுஷ்டித்தலாம். ஆச்சாரியரே அன்றி சேட்டாச்சாரிய முதல்வரையும் வணங்கல் வேண்டும் என்க. அவர்களையும் வணங்கலாக காலமும் வணங்கும் போது கால் நீட்டலாக அத்து செய்யும் முறையே. இப்படின்னு சித்திகளை சொல்லி அதற்கு மேலே வந்து ஆச்சாரியரை என்று சேட்டாச்சாரியரை முதலிய சேட்டாச்சாரிய தனக்கு முந்தி சீச்சை பெற்றவர்கள், தனக்கு உபதேசம் பண்ணினவர்கள், இப்படி ஞானங்களை உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியர்கள், இவர்களே வணங்குகின்ற காலத்தையும் வணங்கக்கூடாத திசைகளையும் சொல்லுகிறார். அது வழியிட நடக்கும் போதும், மலரினை கொய்யும் போதும், விளிமையர் கியும் போதும், உத்தரவினையின் உத்தரவினைனா பூசையில இருக்கும் போதும், உத்தரவினைனா புரியுதா, உத்தரவினைனா பூசை, தட்சண வினையன்னா பிதிர் பூசை, உத்தரவினைனா செவ் பூசை. எழுதிடும் போதும் வாய்மை இதழினை இதழின் கண்ணை அழகூறும் அரசர் வாச்சென்று அடைந்தமர்ந்து இருக்கும் போதும், அரசரிடத்தில் இருக்கும் போதும், புனலிடை மூழ்கும் போதும், நெய்தியை புரியும் போதும், அனலினை ஓம்பும் போதும், அரிச்சனை செய்யும் போதும், மனையிட அருந்தும் போதும், மனசலம் ஆற்றும் போதும், பணவரை குறவரம்மை பதம் பணி வது வாங்கன்றே, இப்படிப்பட்ட வேலைகளில வணங்க கூடாதுங்கிறார். இப்ப வணங்கிறது இருக்குது அல்லவா, எந்த இடத்துல வணங்க வேணும், எப்படி வணங்க வேணும் என்ற முறை இருக்கிறதா, அதுக்கு சொல்றாரு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, சாப்பிட்டு இருக்கும் போதோ, நடந்துகிட்டு இருக்கும் போதோ, இப்படிப்பட்ட காலங்கள்ல வணங்க கூடாதுங்கிறார். வணங்கன்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது முதலானது செய்யறது கூடாதுங்கிறார். அப்ப அவ வந்து இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணவோ மற்றதோ ஒண்ணும் தோதுபடாத ஒத்து வராதல்லவா, அதுக்காக அதற்கு மேல வணங்கலாக திசையை சொல்லுகிறார். வணங்கலாக திசைங்கிறது இப்ப கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம் அல்லவா, நமஸ்காரம் பண்ணுகிறோம் அல்லவா, அது நின்று கும்பிடுவதும் சரி, நின்று கும்பிடுவதும் சரி, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவதும் சரி, அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவது எப்படிப்பட்ட எந்த பக்கம் கோயிலா இருந்தாலும் கால் கிழக்கேயும் வடக்கேயும் நீட்டக்கூடாது, கிழக்கேயும் நீட்டக்கூடாது, வடக்கேயும் நீட்டக்கூடாது, நீட்டுவது தெற்கையும் மேற்கையும் நீட்டி கும்பிடணும். அகத்தால கிழக்கே இருக்கவனும் வடக்கே இருக்கவனும், தேசிகன் தன்னை தேவர் திருவடி தன்னை ஈசன் நேசரை சந்திதோறும் நிருமலன் தன்னை அர்ச்சிக்கும் பூசுரர் தம்மை தந்தை தாய்தமை பணியும் போது காசினை களைவார் நீட்டல் வடக்கினும் கிழக்கும் காலை. நீட்டல்னா நீட்டக்கூடாது என்பது அர்த்தம், கிழக்கினும் வடக்கும் காலை, வடக்கும் கிழக்கும் கால் நீட்டக்கூடாது. யாரு தேசிகரை வணங்கும் போதும், அதுக்கு மேல ஈசனை பூசைகின்ற அர்ச்சகரை வணங்கும் போதும், சிவனை வணங்கும் போதும், தாய் தந்தை வணங்கும் போதும், அடியாரனை வணங்கும் போதும் கிழக்கையும் வடக்கையும் கால் நீட்டக்கூடாது. இன்னும் பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அதற்கு மேல அனுமதியை பெற்றேதம் ஆச்சிரம எய்தி இனியுட்குறவன் அடியும், அனுமதியை பெற்றேதம் ஆச்சிரமம் எய்தி, ஆச்சாரியிடத்தில அனுமதியை பெற்று கொண்டு தமது ஆச்சிரமத்துக்கு போய் அவ் ஆச்சாரியுடைய திருவடிகளையும் மனசிலே தியானித்து, அதனாலே அப்படி தன்னுடைய ஆச்சாரியிடத்தில அனுமதியை பெற்றுக் கொண்டு தன்னுடைய ஆச்சிரமத்துக்கு சென்று ஆச்சாரியுடைய திருவடியை மனசில தியானித்து, இறவுபகர் இல்லா இடத்து இரண்டற்றுவங்கும் பரமசிவம் பாராமற் பார்த்து. இது எப்படின்னு கேட்டா, இறவுபகர் இல்லா இடத்து கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே, கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே, அது கேவலம் என்பது இரவு, சகலம் என்பது பகல், கேவலம் என்பது இரவு, சகலம் என்பது பகல், பகல் என்பது விழிப்பு, இரவு என்பது உறக்கம், பகல் என்பது விழிப்பு, இரவு என்பது உறக்கம், பகல் என்பது நினைப்பு, இரவு என்பது மறப்பு, பகல் என்பது நினைவு, இரவு என்பது மறதி. இப்படி மறதி இல்லாமல், நினைவு இல்லாமல், நினைப்பும் இல்லாமல், மறப்பும் இல்லாமல், இதுதான் பெரிய சிக்கல். நினைப்பும் இல்லாமல், மறப்பும் இல்லாமல், அப்படி இருக்க முடியுமா? நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதா என்றார் போல, நினைப்பு மறப்பு இரண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது தாய்மான சொல்றாரு, நினைக்கிற போது பிறக்கிறேன், மறக்கும் போது இறக்கிறேன். இது மாதிரி நான் இறந்ததும் பிறந்ததும் கொஞ்சம் அல்லார். அந்த இரவு பகல்ங்கிறது அத்தனை வகையில் இருக்கு. இரவு என்பது மறதி, பகல் என்பது நினைவு, இரவு என்பது உறக்கம், பகல் என்பது விழிப்பு, அதை கேவல சகலம்னு சொல்லுகிறேன். நினைப்பு மறப்பு இல்லாமல் இருப்பது, செவருமான் அப்படி இருக்கிறாராம். செவருமான் நினைக்கிறதும் இல்லையா மறக்கிறதும் இல்லையா, புதியா மரியா உணரா மறவா, புதியா மரியா பின்ன புரியுதா என்ன? எல்லாத்துக்கும் தெரியணும் இல்ல, உனக்கு தெரியுது நமக்கு ஒண்ணு, புதிக்கிறதுனா பிறக்கிறது மறிக்கிறதுனா இறக்கிறது ரெண்டு இல்லையா செவருமானுக்கு? அப்புறம் எல்லா சாமிக்கும் உண்டு, அவருக்கு இல்லையன்னா மற்ற சாமிக்கு எல்லாத்துக்கும் உண்டு. புதியா மரியா பிறப்பதில்லை இறப்பதில்லை, உணரா மறவா நினைப்பதில்லை மறப்பதில்லை. அதனாலதான் இந்த உதிக்கிறவன் மறிக்கிறவன் நினைக்கிறவன் மறக்கிறவன் ஆகிய விரிமாள் ஆகிய ரெண்டு பேராலே அறிய முடியலை என்ன. இவனுக்கு இது இருக்கிறதுனால அது இல்லாதவனு நினைக்க காண முடியவில்லை என்ன. புதியா மரியா உணரா மறவா விரிமாள் அறியா விமலன் முதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே என்பது கந்தனது. புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா மலன் முதல்வா அதிகா அனகா அவையா அமரா பதிகாவல சூர பயங்கர அமராபதி காவல தேவலோகத்தை காத்தவனே சூரனுக்கு பயங்கரமானவனே அப்படி அமராபதியாகி தேவலோகத்தை காத்தவனே அவரா பதிகாவலனே பதிகாவல சூர பயங்கரனே அமராபதினு வரும் அமராபதினு வரும் அமராபதினாவும். ஆகையினாலே இரவு பகல் இல்லா இடத்து கேவலமும் சகலமும் இல்லாதவிடத்திலே மாணிக்க வாசகர் அப்படி இருந்தாரா? மாணிக்க வாசகர் ஏனான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன். திருவாசகர் உயிர் நிபத்து எனை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் எனை மத்தோன் மத்தராய் சினமால்விடை உடையான் மன்னு திருப்பெருந்துறை உறைவான் பணவன் எனை செய்த படிவு அறியேன் பரஞ்சுடன். இப்படி அவன் பண்ணிவிட்டான், அவன் பண்ணிவிட்டான், நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை என்றால் நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை. அதை நினைத்து கொண்டே இருப்பது எது? சிவத்தை நினைந்து கொண்டே இருப்பது. சிவத்தை நினைந்து கொண்டு அப்புறம் விட்டுட்டு உலகத்தை நினைச்சிட்டு அப்புறம் சிவத்தை நினைப்போம் நம்ம. இதான் விஷயம். சிவத்தை நினைக்கிறோம், அப்புறம் நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்? திடீர்னு உலக நினைவு வந்துடும், உலக நினைவு வந்து போது அதை மறந்துடுவோம், அப்புறம் நினைப்போம். பரம ஞானிகள் அப்படி இல்லை, நினைந்து கொண்டே இருப்பார். அதை நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை, இதை நினைக்கிறது இல்ல அதை மறக்கிறது இல்லை அப்படி, இதை நினைக்கிறது இல்ல அதை மறக்கிறது இல்லை அப்படி. இதை நினைக்கிறது இல்ல அதை மறக்கிறது இல்ல. நம்ம இதையும் நினைக்கிறேன் அதையும் நினைக்கிறேன் அதையும் நினைக்கிறேன் இதையும் நினைக்கிறேன் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு புரியுதான். இமைப்பொழுது என்னஞ்சு நீங்காத அந்த ஆள் வாழ் என்பது அதுதான். இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம், பெரிய விஷயம். கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே ஓங்கும் பரமசிவம் சாக்கராதீதம் ஆகிய பரமசிவத்தை சக்கராதீதம் சொல்றது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அல்லவா, இது சாக்கராதீதம். சாக்கரம் என்பது விழிப்பு, சாக்கரம் என்பது விழிப்பு, அதிலே வந்து சிவ உணர்வு அதான் சாக்கராதீதம். சாக்கரத்தை கடந்து சாக்கரமா இப்ப சாக்கரதையா இருக்கிறோம் இல்ல, சாக்கரம் சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் இது சாக்கராதீதம். சாக்கராதீதத்திலே சாக்கரத்திலே உணர்வு அந்த உணர்வு அதான் சாக்கராதீதம். சாக்கராதீதம் ஆகிய பரமசிவத்தை ஊனக்கணினாலே பாராமல், ஊனக்கணினாலே பாராமல் பார்த்து ஞானக்கணினால் உள்ளபடி பார்த்து பாராமல் பார்த்து எழுதினார் கீழே. பாராமல் பார்த்து பாராமல் ஊனக்கண்ணால பார்க்காமல் ஞானக்கண்ணால பார்க்காமல் பாராமல் பார்த்து ஞானக்கண்ணினாலே உள்ளபடி பார்த்து இரண்டற புணர்ந்து ஊனக்கண் பார்த்ததானால் ஞானக்கண்ணுக்கு தெரியாது, ஞானக்கண் பார்த்ததானால் ஊனக்கண்ணுக்கு தெரியாது. அத ஊனக்கண் பாசம் உணரா, ஊனக்கண் பாசம் உணரா அப்படி நிறுத்திங்க அந்த வரிய. ஊனக்கண் பாசம் இது வந்து மாயாமலத்தினால செய்யப்பட்ட கண்ணு, இந்த கண்ணு மாயாமலத்தினாலே செய்யப்பட்ட கண். இது வந்து அந்த பொருளை பார்க்க முடியாது, மாயாமலத்தை கடந்த பொருளாக இருக்கிற அந்த பொருளை பார்க்க முடியாது. அதுதான் ஊனக்கண் பாசம் உணரா பதியை. ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி, ஞானக்கண்ணாலே கண்ணு, ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. உராத்துறை தேர்த்தர பாசம் உருவ பாசம் ஒளிந்து போக தன் விழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்பது சிவஞான போது ஒன்பதாம் சூத்திரம். வெளிப்பட அரியமேனி விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலும் கண்ணினாடம் வெளிப்பட அரியமேனி. வெளிப்பட எல்லாருக்கும் தெரியுதாப்பலம் திருமேனி வராது, சாமி வரமாட்டார். இப்ப வந்து வந்திருக்கிறார், பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி வந்திருக்கிறார். புரியுதா நான் சொல்ற இடம்? புரியுதா? பணத்தை அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு சும்மாவது பொய்க்குதிரையாவது கொண்டு காட்டாம போனா நியாயம் அல்லவே? பொய்க்குதிரையாவது கொண்டு காட்டுவோமே, பொய்க்குதிரை பொய்க்குதிரை அதையாவது கொண்டு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி விட்டு வெளிப்பட அறிய வேண்டும். விண்ணவன் பாண்டியன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலும் கண்ணினாடன் பாண்டியன் கழிப்புற அவனுடைய நெஞ்சும் மனமும் கழிக்கிறாப்பது. அந்த உருவம், அந்த தோற்றம், அந்த வேகம், அந்த குதிரை இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு அதிசயமா இருக்கு, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி அவளை பார்த்ததுல குதிரை வீரனே பார்த்ததே கிடையாது. அவனு எத்தனை குதிரை எல்லாம் வாங்கியிருப்பான், எத்தனை குதிரை எல்லாம் வந்திருப்பான் பாண்டியனுக்கு, இந்த மாதிரி குதிரை வீரனை பார்த்ததே கிடையாது. பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு அதிசயமா இருக்கு. கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன் கண்டும் கண்டிலன் இன்னாருன்னு உனக்கு தெரியாம போச்சுன்னா சாமியும் செய்யா போச்சு. கண்டான் சாமியும் செய்யான் கண்டும் கண்டிலும் கண்ணினாடம். அதுக்கு மேல சொல்றாரு, ஒளித்து உலகெங்கு நிற்போம். ஒளித்து உலகம் உலகெங்கு நிற்கிறான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எங்க ஒளிஞ்சிருப்பானோ? ஒளித்து உலகெங்கு நிற்போம், ஒளித்து உலகெங்கு நிற்போம். உருபவம் ஒளித்து, உருபவம் இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற விரையை ஒளித்து, உருபவம் ஒளித்து ஞானம் அழித்திடிய நன்றி யாவர் அவன் திறமல்லாம். அவனே பார்த்து ஆன்மாவுக்கு இருக்கிறவனை நீக்கி அதற்கு மேல ஞானத்தை கொடுத்து ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார்னு காட்டினாருடைய வேற யாராலும் காண முடியாது. காண்பாரார் கண்முதலாய் காட்டாக்கார். அப்புறம் தேவாரம் காண்பாரார் காண்பாரார் கண்முதலாய் காட்டாக்காரே என்பார். காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே, காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்கால். அவரே காட்டலாம் எவனால காண முடியும்? அதுதான் அவனே ஞான கண்ணை தந்து அதன் மூலமாக என்ன தரிசனம் பண்ணு என்று தரவர் சூரபன்மனு ஞானக்கண்ணை கொடுத்தார். கொஞ்ச நேரம் கொடுத்தார். அவன் பட்ட வாடு சொல்லி முடியுமா? ஐயோ இந்த சாமியை மாதிரி நான் கண்டதே இல்லையே, இந்த சாமியை கும்பிடணுமே, இந்த சாமியை சுத்தி வரணுமே, இந்த சாமியை தோத்திரம் பண்ணணுமே. அவன் படாத வாடு விட்டுவிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனை அலட்டி எடுத்து விட்டாரு சச்சிவன் சூரபன்மன். அவ்வளவு பெரிய கட்டிக்காரன் ஆணவ ஆணவத்தினுடைய வடிவம் சூரபன்மன். சூரபன்மன் ஆணவமும் ஒன்றே, ஆணவ பலம் தான் சூரபன்மனே. அவனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கரையை வச்சு விட்டாரு, மெழுகா கரையை வச்சு விட்டாரு. சந்தபுராணத்துல அது மிக உச்சகட்டம் உயர்ந்தால். அப்ப என்ன பண்ணாரு? ஞான கண்ணை தந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்புறம் மறைச்சிட்டாரு. அதனாலே அப்படி இரவு பகல் இல்லாத இடத்திலே இரண்டற்று ஓங்கும் இரண்டற்று ஓங்கும் இரண்டரப்புணர்ந்து இரண்டற்று ஓங்கும் ஞானக்கண்ணார் சிவனை ஆன்மாவிற்காண்டல் வேண்டும் என்பது ஊனக்கண் பாதம் உணராது உயிர்க்குயிரை ஞானக்கண்ணால் உணது உணதுன் ஆடு என ஆசிரியர் தாமி இறைவன் உறுப்பினர் கூறிய வாற்றாலும் அறிக. அதனாலே பார்ப்பதெல்லாம் உனக்கண்ணாலே பார்ப்பது எல்லாம் அழிகின்ற பொருளாக இருக்கும். உனக்கண் மூலமாக பார்க்கின்ற பொருள் எல்லாம் அழிகின்ற பொருளாக இருக்கும். ஞானக்கண்ணால பார்ப்பது அழிவில்லாத பொருள். அதனாலதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் திருமூலம். அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் முகத்திற்கண் கொண்டு அதுவரில் ஞானம் இல்லை. அதனாலதான் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் தான். ஞான கண்ணுங்கிறது இப்ப இந்த கண்ணு அழிவு உள்ள பொருளைத்தான் பார்க்கும். உலக பொருள் அத்தனை அழிவுடைய பொருள் இருக்காரே பார்க்கிறேன். பார்க்கிறோம்னாலும் அந்த ஞான கண்ணால பார்க்கின்ற உணர்வு வராது, உணர்வு வராது. சாமி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ஆகா அருமையா இருக்கு, அந்த இதுதான் வறுமையை தவிர உனக்கு ஞானக்கண்ணால காண்கின்ற நிகழ்ச்சி வராது. கண்ணப்பர் கண்டாரு பாரு, அதுதான் ஞானக்கண். ஞானக்கண்ணுங்கிறது கண்ணப்பர் கண்டதுதான். உண்மையாவே சாமியை கட்டி விட்டு வாழ்ந்தாரு, உண்மையாவே சாமி தெரிஞ்சது கைத்துல கட்டுறோம்ல, உனக்கண்ணை பாக்குறோம். இதெல்லாம் உனக்கண்ணால பார்க்கிறதா. அதனாலே ஞானக்கண்ணாலே பார்க்கும் போது உனக்கு வருகின்ற ஆனந்தமும் மாற்றமும் வேறையாகும். ஆகையினாலே கண்காள் காண்மன்களும் அங்க வந்தார் அது வேற. இது வந்து தியானத்துக்கு சொல்றதுப்பா. தியானத்துக்கு சாமிய புறத்துல காணாம உள்ளத்துல காணாம், அதுதான் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் தான். அந்த ஆனந்தத்துக்கு அப்படி கண்டு தூங்கி விழித்துலகம் கண்டு சுழித்துடலம் தாங்குவதற்கு சரித்து இந்த 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 திருக்குறளை கேடு. எப்படி தூங்கி விழித்து உலகம் கண்டு இப்படி நிட்டையில் எழுந்தி தூங்குதல் என்றால் நிட்டை, தூங்குதல் என்றால் நிட்டை என்ன நிட்டை, அந்த சிவத்தோடு ஒன்றி இருத்தல், சிவத்தோடு ஒன்றி தன்னை மறந்து உலகத்தை மறந்து சிவத்தோடு ஒன்றி இருத்தல், தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து சிவத்தை நினைந்து சிவம் வேறு தான் வேறு இல்லாத நிலையில இருப்பதற்கு நிட்டை என்று அது வடமொழி சொல்லு நிஷ்டைன்னு சொல்றது. அத வந்து சமாதினு சொல்றது, சமாதினு சொல்றது சிவயோக சமாதி, சிவயோக சமாதி சமாதி. அதான் அந்த நினைப்பற நினைந்தேன்கிறது, நினைப்பற நினைந்தேன்கிறது அல்லவா திருவாசகத்துல நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன், நினைப்பு அற மற்றைய பொருளிலே உள்ள நினைப்பு அற நினைந்தேன், நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வா என்பது தான் நினையாமல் நினைந்து. அப்படி தூங்கி விழித்து உலகம் கண்டு இப்படி நெட்டையில் எழுந்தி விழித்த போது உலகத்தை கண்டு, விழித்த போது உலகத்தை கண்டு, விழிச்சா என்ன தெரியும், உலகம் தெரியும், தூங்கினா சிவன் தெரியும், விழிச்சா உலகம் தெரியும். இப்ப நமக்கு தூங்கினாலும் தெரியல விழிச்சாலும் தெரியல. அப்படி உலகத்தை கண்டு உடலும் துளித்து தாங்கும் அதற்கு செலி. அந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டால், தமது சரீரத்தை வெறுத்து அதனை தரித்தருக்கு இழைத்து அந்த நிலையில் இருக்கிற ஞானிகள் இந்த சரீரத்தை சுமந்து கொண்டிருப்பதற்கு வெறுப்பாக சரீரத்தை இப்ப நம்ம சுமந்து இருக்கா இல்லையா தெரியுமா உங்களுக்கு, சரீரத்தை நாம புரிய உயிர் சுமந்துகிட்டு அலையும், உயிர் சரீரத்தை சுமந்து கொண்டு இல்லை, சரீரத்தை சுமந்து கொண்டு திரியும். ஞானிகள் இதை சுமக்க விருப்பாது. உடலை தனம் பழித்தல் சிவகோசாரம், உடலை தனம் பழித்தல் ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பரப்புளிக்கும் நாள். அதனாலே இப்படி மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பது தோல் போர்த்த குப்பாயமுக்கு இருக்கவில்லை, கூவிக்கொள்ளாய் கோவேயோ என்பது திருவாசகம். அதனாலே ஞானிகள் உடலில் இருக்க விருப்பம் அடைய மாட்டார், விருப்படைவார். ஆனால் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பு என்னார் பண்ணியிருந்தார். அதனால உடம்போடு இருக்கிறது ஞானிகள் விரும்ப மாட்டார்கள். அது சரியா, உடம்பு ஆலயம் தான், ஆலயம் தான் உடம்பு ஆலயம் தான்ப்பா, ஆலயமாக ஆக்கி அதனால பயனை பெற்று விட்டவர் உலக போகத்துக்காகத்தானே இந்த உடம்பு வேணும், உலகங்கள் இருக்கிற பயனை அறுவிப்பதற்காக இருப்பா உடம்பு வேணும். பல்லுங்கிறது வேணுங்கிறது எதுக்குன்னா முறுக்கு திங்க தானப்பா, வேண்டாம் விட்டுக்கா வேண்டிய இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல. அதனாலே உலக போகங்களுக்காக உடம்பு வேணும். இப்ப காரக்கிழமை என்ன பண்ணா அவன் வேண்டான்னா அவன் அவன் வேணும்னான உடம்பு இருக்கணும், உடம்பு இருக்கணும் வேண்டான்னா அவன் அவன் வேணும்னான உடம்பு இருக்கணும், உடம்பு இருக்குன்னா அவனுக்காகத்தான் இருக்கணும். அவனே வேண்டாட்ட வந்து உடம்பு இருக்கு உதறனா உந்து வச்சு சதையெல்லாம் உதிஞ்சு வச்சு விளங்குதா. அப்ப உடம்பு வேணும்னால உடம்பு விருத்துட்டான். மற்றும் தொடர்பாடு இவன்கள் பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை அப்படி சொல்றான். கேட்கறவங்க கேட்டா ஆகா இப்படி அல்லவா மேற்கொள்ளும், பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, அந்த பரப்பை அறுக்கின்ற வரையிலும் உடம்பு வச்சுத்தான் சோற்றை வச்சுதான் சித்திரம் எழுதி ஆகணும். பரப்பை அறுக்கின்றதுக்கு என்ன பண்ணணும், தப ஜப யோகங்கள் எல்லாம் செய்யணும், எதை வச்சு செய்யணும், உடம்பு வச்சுதான் செய்யணும். அதனாலதான் உடம்ப வளர்க்க உபாயம் இருந்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து முன்னுக்கு பின் முரண் எல்லாம் இல்ல, முன்னுக்கு பின் முரண் எல்லாம் இல்ல. பயனை பெற்ற பரமஞானிகள் உடம்பில் இருக்க விரும்ப மாட்டார், விரும்பாத போது அவர்களுக்கு
அந்த லோகம் எளிதாக கிடைத்து போகும். அங்க பக்கமா போயிட்டாங்க, அங்க பக்கமா போயிட்டாங்க. இப்ப நல்ல படிச்சு வேலைக்கு போயிட்டான், அப்படி வேலைக்கு போய் ஒரு பதவியில் இருக்கிற அதுக்கு மேற்கொண்டு பெரிய படிப்பு படிச்சான், அதுக்கு மேல போற வேலைக்கு படிப்பு படிச்சான். தாசில்தாரா இருக்கிறவன் கலெக்டர் வேலைக்கு படிச்சுட்டான், அவன் என்ன பண்ணுவான்? தாசில்தார் வேலையை விரும்புவானா விருப்பானா சொல்லுங்க. தாசில்தார் வேலையில இருக்கிறான்னு வச்சுக்கப்பா, அவன் வந்து கலெக்டர் ஐஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணுவான்? தாசில்தார் வேலை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க, இந்த வேலையில விருப்பமே இல்லைங்க அப்படியே சொல்லிடுறான். எங்க போக விருப்பம்? அங்க போகும். ஆனா இப்ப தாசில்தார் வேலை கெடுதலா நல்லதா? இது அது கிடைக்கிற வழி இது நல்லது, அது கிடைக்கிற வழியில இதுல இருந்ததுக்காக தான் அதை எழுத முடிஞ்சது, அதை படிக்க முடிஞ்சது. இதுல இத படிக்கலன்னா அதை படிக்க முடியாது. இப்ப ஒண்ணு முரணும் இல்லையே, முறையாத்தான் இருக்கு. முரண் இல்ல, முறையாத்தான் இருக்கு. ஆகையினாலே உடம்பை வளர்க்க வேணும், உடம்பினுக்குள்ள உருவுகளை காண வேணும், உடம்புடைய உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பை போற்ற வேணும். இதெல்லாம் எதுக்கு செய்யறது? திருவருளை பெறுவதற்காக. அதன் பிறகு உடம்பை வெறுக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் உடம்பை வெறுக்கப்படாது, உடம்பை நல்லா போஷிக்கணும், உடம்பை நன்றாக அதுக்கு வேண்டிய நேரத்துக்கு வேண்டிய உணவை கொடுத்து அது என்னென்ன சொல்லுது அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு ஊர் இல்லாமல் கெடுதல் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். அதுதான் முறை. உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் உடம்பை பாதுகாக்க வேணும். எதுக்கு உடம்பை பாதுகாக்கிறாய் என்று கேட்டால் என்ன சொல்ல வேணும்? அது நம்ம தான் சொல்லுவோம், வேற வேற என்ன சொல்லுவேன்? நல்ல நெய் பாலோட இப்படி உசந்த உணவா சாப்பிடுறிய, எதுக்குடா சாப்பிட்டு விட்டு இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஒண்ணும் சொல்ல தெரியாது. இந்த நெறியில வாராதவனுக்கு இப்படி சாப்பிட்டு இருக்கிறிய எதுக்காக இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அதான் எதுக்காக வாழ்கிறாய், எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே ஆளாமற் காப்பான ஏத்தாதே வாழ்கின்றாய். நாம் சொன்ன நாம் கேட்ட நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்னா, திருவருளை பெறுவதற்காக இந்த உடம்பை வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன், தவம் செய்து கொண்டிருக்கிறேன், உடம்பை வைத்து தவம் செய்கிறேன், அதன் மூலமாக திருவருளை பெற. திருவருள் என்று தெரியாதவன் என்ன சொல்லுவான்? ஆகையினாலே இப்படி உடம்பை தரித்தற்கு கிடைக்கும். இத்தனை பாட்டில மாணிக்க வாசகர் வேண்டாரு, வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்பு ஆற்றேனும். ஐயோ ஐயா, வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்பு ஆற்றேனும் ஐயா அரணேயோ என்றென்று. அந்த அளவுக்கு உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான், உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான் என்று உத்தமனை கண்டு விட்டார்கள். அவனோடு கலக்கன் வந்து விட்டார்கள், அதனால உடம்பு வேண்டாங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன காணலையே, அதனால உடம்ப நன்றாக வளர்க்கணும், உடம்பை நன்றாக. அது நம்ம பட்டினத்தார் சொல்லுவார், இப்ப சட்டுன்னு கொண்டுடாதே சாமின்னாரு பட்டினத்தார். எப்ப கொலட்டும்னாரு, நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானம் இல்ல பொல்லாய் என கொன்று போடும் பொழுதியல், பூசை செபம் சொல்லார்னர் கோயில் நயமங்கள் தோத்திரங்கள் எல்லாம் முடிந்தவன் கொல்லுகண்டாய் இறைவாக கட்சி ஏகம் பண்ண. இன்னும் பாக்கி இருக்குது சாப்பி, இதெல்லாம் பிடிச்ச ஒரு பாடு கொடுக்கிறார். நல்ல எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமில்ல நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருள், ஞானமிலா பொல்லாய் என கொன்று போடும் பொழுதியல், பூசை ஜெபம் சொல்லார் கோயில் நயமங்கள் தோத்திரங்கள் எல்லாம் முடிந்தவன் கொல்லு கண்ட இறைவா கட்சி ஏகம்பனே. என்று பாடுவார் பட்டு சுவாமி. அதனாலே பெற வேண்டியதை பெற்று விட்டா அப்புறம் உடம்பு. இப்ப கரும்பு சக்கை எரியதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டான், கரும்பு காடு இருந்தா கவலைப்படுவான். சக்கையை எரிச்சுட்டே ஆகணும். சக்கையை கரும்புல இருக்கிற சாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சக்கையை பத்தி கவலையே இல்லையே. உடம்புல ஆன பயனை எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு போறத பத்தி கவலை. அதனாலே நிற்பதர ஆக்க என தேறி நிலம் நீர் நெருப்பு மற்றும் வரும் என்றே மதித்து ஆக்கை நிற்பது அல என தேறி அந்த சரீரம் நிலையுடை தந்தென்று தெளிந்து. சரீரம் நிலை இல்லாதது, சரீரம் நிலை இல்லாத ஒண்ணு சந்தேகமே கிடையாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் கட்டாயம் போயிடும். இருப்பது பொய், போவது மெய். இருப்பது பொய், போவது மெய். சரீரம் நிலை இல்லாது என்று தெரிந்து நிலம் நீர் நெருப்பு மற்றும் அரு என்று அதற்கு காரணம் ஆகிய பிரிவு அப்பு தேய்வாய் ஆகாது என்னும் பஞ்சபூதங்கள் அவ்வாறு அழியும் என்றிருந்து. ஏயாலே பூதங்களும் இதற்கு காரணமாக இருக்கிற பூதங்களும் அழியும். இது பூதசார சரீரம், பூதசார பரிணாம தனு பேர். பூதசார பரிணாம தனு தனுனா சரீரம். அந்த இதற்கு காரணமாக இருக்கிற பூதங்களும் அழியும், சரீரமும் அழியும் என்று தெரிந்து. அப்படி தெரிந்து அமலன் கமல மலரடி குற்று ஆர்வத்து அமலமறுப்பார் சாதகர். அமலன் கமலமலர் அடிக்கு ஆர்வம் உற்று நிருமலராகிய சிவருமானுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடியிலே அன்பு பொருந்தி, சிவனுடைய திருவடியிலே அன்பு பொருந்தி தம்மோடு சகசமாயுள்ள ஆணவ முதலிய உம்மலங்களை நீக்குவோரே சாதகர். அதனாலே சிவருமானுடைய திருவடியிலே அன்பு செலுத்த 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 மலம் வலி இழந்து போகும். ஆணவங்கண்ணம் ஆகிய மலங்கள் வலி இழந்து போகும். அந்த பெருமையை உணர 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 அவனிடத்தில் அன்பு செலுத்த 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 மாயையில இருக்கிற பற்று விடும். அதிகபட்சம் மாயையில் இருக்கிற பற்று விடு, நல்ல பற்று அங்க வந்துருச்சுன்னா இந்த பற்று விட்டுக்கும். மாயாமலத்தினுடைய சக்தி இழைச்சு போகும். அப்புறம் கண்மமலத்தினுடைய சக்தி தோற்று போகும். அப்புறம் ஆணவ மலம் வலி இழந்து போகும். இதெல்லாம் விளங்குதா? அங்கே வந்து அன்பு பொருந்த பொருந்த சிவனுடைய அன்பு நமக்கு ஓரளவு தெரியுதுல்ல. அப்படி அப்படி சாமியா, அப்படிப்பட்ட சாமியா, அவ்வளவு சொந்த சாமியா இப்ப நம்ம ஓரளவு இந்த ஆளுகள்லாம் சொல்ல சொல்ல நமக்கு தெரியுதுல்ல. ஞான சம்பந்தம் முதலான புண்ணியம் எல்லாம் சொல்ல சொல்ல ஓ அவ்வளவு பெரிய சாமியா இருக்கு, அவ்வளவு நல்ல சாமியா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அன்பு உண்டாகுது அல்லவா. இப்படி இந்த அன்பு நன்றாக இந்த அன்பு நன்றாக முற்றி விட்டதானால் இந்த அன்பு அன்பு இருக்குது அன்பு இருக்குது விலங்கு மனத்தால் உலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருக நலந்தானில்லாத சீர்க்கவில்லை. அப்படி கலந்து உள் உணர்ந்து உருகுகின்ற அந்த மெய்யன்பு வந்துவிட்டால் என்ன ஆகும்னா மாயாமலங்களாக விளங்குகின்ற மற்ற உலக பாசங்களில் இருக்கின்ற பற்றுக்கள் தொலைந்து போகும். அது தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் கண்ணமலம் தானே போயிடும். கண்ணமலம் தானே போயிடும், முளைக்காது. அது கண்ணமலம் போகும்போது மாயாமலம் போது எல்லாத்துக்கும் அண்ணனா இருக்கிற அந்த ஆணவ மலம் வலிமை கெட்டு போகும். ரெண்டு தம்பியும் போயிட்டான், நாம என்ன பண்ண முடியும்? ரெண்டு தம்பியும் போயிட்டான், தாரகாசுரனும் போயிட்டான், சிங்கமுகாசுரனும் போயிட்டான். சிவரவன் இழைச்சிட்டானே, களைச்சிட்டானே ஒரு தடவை களைச்சிட்டு அதன் பிறகு பானுகோபன அப்போ சொன்ன விளங்குதா? களைச்சுட்டான் அப்புறம் தேடி தேடி வந்தான் சண்டைக்கு. அது போல அதனால தம்பி ஆகிய மாயாமலமும் இன்னொரு தம்பி ஆகிய கண்ணமலமும் போயிருச்சா, அண்ணன் ஆகிய ஆணமலம் தானே இழைச்சு போவான், தானே இழைச்சு போவான், தானே களைச்சும் போவான். விளங்குதா? ஆகையினால இப்படி போகும்போது அதனால மலம் அற்று போச்சுன்னா அப்புறம் சிவத்தோடு சேர்றதுக்கு ஒண்ணு சந்தேகமே இல்லை. இப்ப தங்கம் சுத்த தங்கம் சோறுவான், செம்பு ஆன்மா, செம்பு இருக்குது அது ஆன்மா, சுத்த தங்கம் சோறுமா. அந்த தங்கத்தோட இது செம்பு சேர முடியுமா? அந்த செம்புல இருக்கிற களிம்பு போச்சுன்னா என்ன ஆகும்? தங்கம். அப்புறம் தங்கம் அந்த தங்கத்தோட சேர்றதுக்கு என்ன இருக்குது? தங்கம் தங்கத்தோடு சேரும். செம்புல இருக்கிற களிம்பு போச்சுன்னா தங்கம் ஐயா, தங்கம் தானே. களிம்பு போறவரையிலும் தங்கத்தோட சேர முடியாது. களிம்பு போற வரையிலும் தங்கத்தோட சேர முடியுமா? களிம்பு போச்சுன்னா தங்கம், அப்புறம் தங்கம் தங்கத்தோட சேர்றதுக்கு ஆட்சேபனை என்ன? அந்த களிம்புதான் ஆணவ மலம், மலங்கள். ஆகையினாலே இப்படி சிவபெருமானுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகளே அன்பு உருந்தி தம்மோடு சகசமாயுள்ள ஆணவ முதலி மும்மலங்களையும் நீக்குவோரே சாதகர். சாதகர் என்பது இம்மக்கண்ணை சித்தியையும் மருமக்கண்ணை போகத்தையும் மோட்சத்தையும் சாதித்து அடைதலார் பெற்ற பெயர். சாதித்து அடைதலார் பெற்ற பெயர் சாதகர். அதற்கு மேலே மாணாக்கர் ஞானாசிரியர் அடையும் முறைமை உணர்த்துகின்றார். நல்ல கவனமாக கேளுங்க. மாணாக்கர் ஞானாசிரியரை அடையும் முறைமை உணர்த்துகின்றார். ஐந்து கிரியா விதி வீடாயா குறவனை விட்டு ஐந்தறிக ஐந்தவர்காளாய். இது எப்படி சொல்றாருன்னா, கிரியாவிதி அதற்கு மேலே ஞான காண்டம், கிரியா காண்டம் ஞான காண்டம். ஆகமத்திலே இரண்டு காண்டங்கள், சிவாகமத்திலே இரண்டு காண்டங்கள், கிரியா காண்டம் ஞான காண்டம். கிரியா காண்டம் என்பது கிரியைகளை பத்தி சொல்லும், கிரியைகள் சடங்குகளை பத்தி சொல்லும். கலசத்துக்கு நூல் சுத்துறதுல இருந்து, கலசத்துக்கு நூல் சுத்துறதுல இருந்து, பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுல இருந்து, தர்ப்ப குயறதுல இருந்து, குண்டமண்டலம் கேட்டதுல இருந்து, அர்ச்சனை பண்றது எல்லாமே கிரியை. இதெல்லாமே கிரியா காண்டத்துல சொல்லும். அப்படி கிரியா காண்ட மாத்திரம் தெரிந்து இந்த சடங்கு மாத்திரம், ஞான காண்டம் தெரியாம இருக்கிற ஆசிரியர் உண்டு. சடங்கு பண்ணி வைக்கிறது, சடங்கு மாத்திரம் தெரியும், கிரிய மாத்திரம் தெரியும், ஞானம் தனக்கும் தெரியாது, சிஷ்யனுக்கு சொல்லவும் ஞானம் இருக்காது. நல்லா விளங்குதா? தனக்கு ஞானம் இருந்தாலும் சிஷியனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்பா இந்த கிரியை எல்லாம் உபசாரம், இந்த கிரியை எல்லாம் செய்யறது ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இந்த கிரியை செய்வது. ஞானம் இப்படிப்பட்டது, ஞானம் அவ்வளவு உயர்ந்தது, ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இதெல்லாம் செய்வது. ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதை செய்யவனும், ஞானம் என்பது சிவனையே சிந்தித்திருப்பது ஞானம், அதையால பாதங்களை உருவி நிற்பது ஞானம், உலக பொருளை விட்டு சிவத்தையே பற்றி நிற்பது ஞானம். அந்த ஞானத்தை பெற்று விட்டால் மீள பறக்க மாட்டான். அந்த ஞானத்தை பெற வேண்டும், பெற வேண்டும், பெற வேண்டும் என்று இரவும் பகலுமாக சிந்தனை செய், சிந்தனை செய் என்று உணர்த்துவான் ஞானாசிரியர். அந்த நினைவு இல்லாதவன் இதோட பண்ணி வச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். போயிட்டு வா, அது அவுத்து விட்ட மாடு மாதிரி அலையும். அது அவுத்தாச்சு, ஞானமாவது இன்னொன்றாவது சமானியம் இல்ல. அத ஆகமத்திலேயே கிரியாகாண்ட ஞான சம்பந்தம் இரண்டையே, கிரியை இல்லாமல் ஞானம் வராது. விரும்பும் ஜெரிய முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மானார் வாக்கு. அரும்பு இல்லாமல் மலர் வராது, மலர் இல்லாமல் காய் வராது, காய் இல்லாமல் கனி வராது. ஆனால் கனிய பத்தியே தெரியாதவன் என்ன பண்ணுவான், ஞானத்தை பத்தியே தெரியாதவன் என்ன பண்ணுவான், கிரியை மாத்திரம் செய்து வச்சு போயிட்டு வா. உனக்கு தோல பஞ்சாச்சரம் உபதேசம் பண்ணிட்டு, சுக்கம் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு அட்டத்தை பண்ண போ அப்படின்னு விட்டுவான். இவனுக்கு புத்தி இருந்து, சுதாரிப்பு இருந்து, தெரிஞ்சு நூல்ல படிச்சு, ஆகா இந்த ஜென்மம் உயர்ந்தது, இந்த ஜென்மத்தில பெற வேண்டியது ஞானத்தை தான் பெற வேணும், அந்த ஞானத்தை எப்படி பெற வேணும், எப்படி பெற வேணும், எப்பொழுது பெற வேண்டும்ன்ற அவா வந்து, அந்த அவா பெருகி, அந்த அவா பெருகி, இந்த அவா சிறுகி, அந்த அவா பெருகி, இந்த அவா சிறுகி. அதற்கு மேல ஞானத்தை பெறுவதற்கான நூல்களிலும் ஞானாசிரியர்களும் அடைந்து தேர்ந்து ஞானாசிரியின் மூலமாக ஞானத்தை பெற வேணும். விளங்குதா? அதனாலே இப்படி இந்த ஞானம் என்பது சாமானியம் அல்ல. கிரியா குரு நிறைய இருப்பார்கள், ஞான குரு காண்பது அரிசுதான். கிரியா குரு இருக்கிறார்கள், இருப்பார்கள், ஞான குருவை பார்ப்பது அதிசயம். அதைத்தான் இந்த திருக்குறள்ல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆய்ந்து ஆய்ந்து கிரியா விதி வீடு ஆயா குறவனை. அடாடாடா, கிரியாவிதியே ஐந்து, வீட்டை ஆயாத குறவன். கிரியாகாண்டம் தெரிந்து மோட்ச வீட்டை தெரியாத ஆச்சாரியன், குறவன் என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று. ஆய்ந்து கிரியாவிதி வீடு ஆயா குறவனை விட்டு ஐந்தறிக ஐந்தவர்க்கு ஆளாய். அதனாலே கிரியாகாண்ட மாத்திரம் தெரிந்து உனக்கு சடங்கு மூலமாக தீச்ச முதலானவற்றை செய்து வைத்த குருவை தெரிந்து கொண்டு, அந்த குருவுக்கு ஞானம் இல்லையானால், அந்த குருவுக்கு ஞானம் இல்லையானால், வீட்டை ஆய்கின்ற ஞானம் இல்லையானால், வீட்டை ஆய்ந்து தெளிந்த ஞானாசிரியனை போய் அடைந்து கொள், தப்பு இல்லைன்றார். அவன் இந்த ஆசிரியன் ஞானம் இல்லை, இனி இகழ வேண்டாம், இகழ வேண்டாம், ஆசிரியனை இகழ வேண்டாம், சரி இந்த அளவு செஞ்சு வச்சார் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு ஞானமுள்ள ஆசிரியனை தேடி அடைந்து கொள்கிறேன். விளங்குதா? பாடுபடுறது எதுக்காக பாடுபடுறது? பலனை பெறுவதற்காக. பாட்டை மாத்திரம் விட்டு போட பலன் இல்லைங்கிற மாதிரி. அதனால ஞானத்தை பத்தி உணர்வு இல்லைனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஞானத்தை பத்திய ஒரு பெருமை தெரியவில்லையானால் நீ எப்படி ஞானத்துல உனக்கு எண்ணம் உண்டாகும்? உண்டாகுமா? உண்டாக. அது போல
விவேகமா வர விவேகமா வந்து என்ன
பண்றது? கிரியாவிதி ஐந்து, கிரியா காண்டத்தை நன்றாக படித்து சடங்குகளை செய்யறது. சடங்குகள்னா புரியுதில்ல, செய்யறது செய்து. வீடு ஆயா குறவன், வீடு ஆயா குறவனை விட்டு கிரியா காண்டத்தை மாத்திரம் ஆராய்ந்து ஞான காண்டத்தை ஆராயாத ஆசிரியனை விட்டு. ஞான காண்டத்துல தான் பத்தி பசு பாதங்களை பத்தி சொல்லுவோம், கிரியா காண்டத்துல சடங்குகளை சொல்லும். பூஷாவிதி, பிரதிஷ்டாவிதி, பூஷாவிதி, பிரதிஷ்டாவிதி, நித்திய கர்ம நைமித்திக விதிகள், நித்திய கர்ம நைமித்திக விதிகள், கும்பாபிஷேக விதி முதலானது எல்லாம் சொல்றது கிரியா காண்டம். அதுக்கு மேல பதிப சுபாசத்தை சொல்லுவதுதான் ஞான காண்டம். பதிப சுபாசத்தை சொல்லவில்லையானால், தெரிந்து கொள்ளவில்லையானால் இவன் வந்து ஞானத்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் கிரியா காண்டத்தை மாத்திர ஆராய்ந்து ஞான காண்டத்தை ஆராயாத ஆசாரியனை விட்டு அந்த ஞான காண்டத்தை ஆராய்ந்த ஆசாரியரை தேடி அடைந்து அவருக்கு அடிமையாகி அவரிடத்தில் ஆராய்ந்து அறிய கடவன். அதுக்கு மேலே உதாரணம் பண்றார், ஓமை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, வண்டுகள் தாம் அடைந்த பூவினிடத்தை மதுவில்லை ஆகில், தாம் சென்று உட்கார்ந்த பூவில தேன் இல்லையனா, அதனை விட்டு மது உள்ள பூவை தேடி அடையுமாறு போல, அந்த பூவை விட்டுட்டு தேன் இருக்கிற பூவை தேடி அடைவது போல, மாணாக்கர்கள் தாம் அடைந்த ஆச்சாரியத்தில் சிவஞானம் இல்லையாயில் அவரை விட்டு சிவஞானம் உள்ள ஆச்சாரியரை தேடி அடையலாம் என்று சிவாகமன் செப்புகையால் இவ்வாறு கூறினார். சிவாகமத்திலேயே இப்படி சொல்லப்படும், விட்டு விட்டு ஒன்றை ஒன்று வெறைமலர் வண்டு தேடி மட்டு மட்டு உண்டு தாம்பின் மகிழ்தர் போர் குறுக்கள் தம்மை விட்டு விட்டு ஆகிலும் போய் குறுக்கள் தம்மை விட்டு விட்டு ஆகிலும் போய் வியன்குரு மெஞ்ஞானந்த மட்டு மட்டு உண்டு தாந்தம் வடிவுகான் பணவும் மன்னும் என்பது அதற்கு உதாரணம். ஆகையினாலே இப்படி ஞானம் பெறுவதற்காகத்தான் இத்தனை வேலைகளை செய்வது. அந்த ஞானம் பெறுவதற்கான நெறிமுறைகள் ஞானத்தை பற்றிய உணர்வு இல்லாத ஆச்சாரியனாக அமைந்து விட்டால் ஞான உணர்வுடைய ஆச்சாரியனை தேடி அடைந்து கொள் என்பது இதனுடைய முடிவு. அதற்கு மேல முந்திய தேசிகன் தான் முத்தி நினைப்பின் சந்தி தூரம் மற்றை வந்தாள். முந்திய தேசிகன் கையாலப்ப இரண்டு ஆச்சாரியர் வந்துட்டார, கிரியா காண்டத்துக்கு ஒரு ஆசிரியர், ஞான காண்டத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்துட்டார, அப்ப ரெண்டு ஆச்சாரியர். இதுல என்ன பண்றான்னா, கிரியை உபதேசித்த முந்திய ஆச்சாரியருடைய பாதங்களை முன்னே தியானம் பண்ணு, ஞான உபதேசித்த பிந்திய ஆச்சாரியருடைய பாதங்களை அதற்கு பின்னே தியானம் பண்ணு. ஆச்சாரியனைகளை வேண்டாம், தியானத்தை பண்ணு. அதை முதல் தியானம்னு உரைத்தாம் புதல்வர் ஒரு மூவரையும் உரைப்பாம் இனிப்பொதுவும் ஓர். ஆகையினாலே இப்பொழுது மூவகைப்படும் மாணாக்கருடைய இலக்கணத்தையும் சொன்னோம், இனி பொது இலக்கணத்தையும் சொல்வான், அதனை அறி. அதனால இப்படி மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற இந்த முறையிலே 38 திருக்குறளிலே மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லி மாணாக்கர் பெற வேண்டியது இதுவென்று சொல்லி, முடிந்த முடிவாக பெற வேண்டியது இதுவென்று சொல்லி, அது எங்கே கிடைக்குமோ அங்கே சென்று பெற்றுக்கொள் என்று சொல்லி முடிவு பண்ணினார். அதற்கு மேல பொது இலக்கணம் ஆரம்பிக்கிறார். பொது இலக்கணங்களில் பொது இலக்கணத்தில் எப்படி வரும்னா, ஆச்சாரியருடையது மாணவருடையது தீட்சை பெற்றவர்கள் ஊர் தீட்சக்கால் எப்படி நடந்து கொள்வது, பூஜை எப்படி, ஜபம் எப்படி, தபம் எப்படி, திருநீரன்னா உருத்ராட்சம் என்ன என்கின்ற வகைகள் எல்லாம் இதுல அந்த பொது இலக்கணத்தில் இனிமேல் பூராவும் பொது இலக்கணம் தான் வரும். அவைகளே வந்து திருவருளாலே சந்திப்போம், திருவருளாலே சிந்திப்போம். நம பார்வதி பதையேற்ற விழியின சால நேட்டி அழுதழ ராகமாய்க்க முறை முறை பறை மோதி ஆடல் பார்க்க நிலையெழு பாடை கூட்டி விரையம யானமேற்றி உறவினர் அயலாக காலமாற்று வருகன ஓலை காட்டி அமபடல் காவலாக்கி உயிரது கொடுவோம். காம வாழ்க்கை புடிபட ஞான வாய்த்த கடலினை காதலார் கருது முன தருவாயே. வேலகீர்த்தி விசரண சீலர் வாழ்த்து சரவண யான கோத்திரம் அருவிய முருகோனே. வேட நாட்டில் விளை உண ஏனல் காத்த சிறுமியில் வேட மாற்றி வழிபடும் இளையோன். தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே. நாத போற்றி எனமுது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே. ஞான வார்த்தை அருளிய பெருமாளே. வான்முயில் வளாது வீய மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள்வாழ்ய நான்மறை அரங்கலோங்கனத்தவம் வெள்ளிமல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.